سلام کر بڑی نائت صلی اللہ علیہ وسلم அன்னாரை படியிலே வந்த சத்திய சகாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவருக்கும் மீது அல்லாஹ்வின் பேரரும் ஏற்றது முடித்தவனாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உரமா பெருமக்களே வருகை தந்திருக்கிற வாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே வாழ்க்கை நம் மீது செய்திருக்கிற அளப்பரிய உபகாரத்தின் காரணமாக வேத வார்த்தைகளுடைய அர்த்தத்தை கேட்டு அதனுடைய வியாக்கியானத்தை கேட்டு புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தானே அந்த ரப்புக்கே சகோதரர்கள் குறித்தாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் செய்து வருகிற இந்த தொடர்புடையான தஃப்சீரினுடைய நிகழ்வு மரியாதைக்குரிய ஹஸரத் மௌலானா அவர்கள் சொன்னது போன்று 100 வாரங்கள் அல்லாஹ்வுக்காக இது உங்கள் மீது செய்திருக்கிற உபகாரம், என்னின் மீது செய்திருக்கிற உபகாரம், இந்த நாட்டின் மீது செய்திருக்கிற உபகாரம், இந்த பள்ளியை நிர்வகிப்பதற்கு மீது செய்திருக்கிற உபகாரம், இந்த பள்ளியினுடைய இமாமின் மீது செய்திருக்கிற உபகாரத்தின் வெளிப்பாடு, அதற்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை நாம் அல்லாஹ்வுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரத்திலே பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை பற்றி அல்லாஹ்வுக்காக நீண்ட ஒரு அத்தியாயங்களை ஆயத்துக்களை தொடர்புடையாக இறக்கியிருக்கிறார். அதனுடைய தொடரிலே அந்த பனு இஸ்ரவேலர்கள் மீது செய்யப்பட்ட உபகாரங்கள் என்னென்ன, அவர்களுக்கு என்னென்ன நியமத்துகளை எல்லாம் இந்த உலகத்திலே நாம் மாறி வழங்கினோம், அவர்கள் அதற்கு எப்படியெல்லாம் மாறுபாடு செய்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு ஆயத்துக்கள் தொடர்ந்து வருகிறது. அதில் இதற்கு முன்னால் சில ஆயத்துக்களை நாம் பார்த்தோம். முதலிலே அவர்களுக்கு ஈமானினுடைய பக்கம் அழைப்பு கொடுத்தான், அதற்கு அடுத்து ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ரசூலுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எப்படி உங்களுடைய தௌராத்தும் இஞ்சியிலும் இயங்குகிறதோ அதே அடிப்படையில் நீங்கள் இருங்கள் என்று ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு விடப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அவர்களுக்கு ஒரு ஏவலை கொடுத்தான். கடைசியாக நாம் சென்ற வாரத்திலே பார்த்தது போன்று நீங்கள் மக்களுக்கு ஏவி கொண்டு உங்களுடைய நஷ்டை மறந்திருக்கிறீர்களா, அடுத்தவர்களுக்கு மட்டும் சொல்லிக்கொண்டு தங்களை மறந்திருக்கிற நிலையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்றைய தினத்திலும் விதுப்பவரில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர்களுடைய தங்கள் நஷ்டை மறந்த நிலையை எடுத்து சுட்டிக்காட்டினார். அதோடு போன வாரம் அப்ப அதுல சில பல விஷயங்களை குறிப்பிட்டோம். இல்மு என்று சொன்னால் என்ன, அது எங்கே இருக்கிறது, அல்லாஹ் யார் யாருக்கு எப்படி எல்லாம் இல்முகளை வழங்குகிறார், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ் அது எப்படி சேவ் ஆகிறது, ஒவ்வொரு மனிதனுடைய தராதர வித்தியாசங்கள் புரிந்து கொள்ளுகிற அறிந்து கொள்ளுகிற அறிவிலே உள்ள ஏற்றதாறுகளை எப்படி வைத்திருக்கிறார், மனிதர்களுடைய ஏற்றதாறுகள் அதை கொண்டு எப்படி நிர்ணயிக்கப்படுகின்றது என்ற ஒரு நீண்ட வரலாறு நீண்ட விஷயங்களை அதற்கு அடுத்தபடியாக அந்த விஷயத்திலே நாம் தொடர்புடையாக சொன்னோம். அதாவது எப்படி மனிதர்களுக்கு அறிவு என்ற ஒரு பொருளை கொடுத்து அல்லாஹ் உலகத்தாருக்கு மத்தியிலே கண்ணியப்படுத்தினானோ அதற்கு அவர்கள் மாற்றம் செய்கிற போது அதற்குரிய தண்டனையையும் அவர்களுக்கு அறிவித்து மற்றவர்களை போன்று நீங்கள் அல்ல, மற்றவர்களை விட வித்தியாசம் பெற்றவர்கள், அதனால் மற்றவர்களுக்கு 1 என்று சொன்னால் உங்களுக்கு 2 மடங்கு உண்டு என்ற அறிவிப்பையும் தெளிவுபடுத்தியதாக இந்த சிறந்த ஆயத்து நமக்கு சொல்லித்தது. நீங்கள் என்ன உங்களை மறந்துவிட்டு அடுத்தவர்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு நல்லதை கொண்டு ஏவுகிறீர்களா, உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள் அதே காரியத்திலே, இதற்கு இடையிலே நீங்கள் அல்லாஹ் அருளிய அந்த வேதத்தையும் மோதிக்கொள்ளுகிறீர்கள், தௌராத்தை படுத்துகிறீர்கள், இஞ்சியிலே படுத்துகிறீர்கள், இஞ்சியிலே உள்ள தௌராத்திலே உள்ள அத்தனை அறிவுகளையும் உங்களுக்கு ஒழுங்கே அமைத்து தந்திருக்கிறார், இதையெல்லாம் படிச்சுக்கிட்டு நீங்க திரும்பவும் மாறு செய்தீர்கள் என்ற கேள்வி கடையோடு என்ற அவர்களுடைய நப்சை தூண்டுவதோடு சென்ற ஆயத்து முடிவு பெற்றது. அதனுடைய தொடரிலே இந்த ஆயத்திலே அல்லாஹ் முத்தாலா சொல்லும் போது சொன்னான் இந்த ஆயத்து இது நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இதனுடைய அர்த்தம் நீங்கள் உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் உங்களுடைய இரட்சகனிடத்திலே. நிச்சயமாக அந்த தொழுகையும் பொறுமையும் இருக்கிறதே, அது இறைவனுக்கு பயப்படுபவர்களை தவிர காஷியங்களை தவிர மற்றவர்களுக்கு கடுமையாக இருக்கும் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே கொண்டு வருகிறார். இப்ப இதற்கு முன்பின் ஏன் இப்படி ஒரு வசனத்தை திடீரென்று கொண்டு வர வேண்டும் என்ற கேள்விகள் எல்லாம் இயற்கையிலே முஃபஸ்ஸிரின் இடத்திலே வரக்கூடிய ஒன்று. அதற்கு அழகிய முறையிலே இதனுடைய முன் என்ன பின் என்ன, ஏன் இப்படிப்பட்ட வசனத்தை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் விளக்கம் சொல்லுவார்கள். அப்ப இந்த இடத்துல சொல்லும் போது ஏற்கனவே அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொன்னான் அத்திமீ சலாத, நீங்கள் தொழுகையை நிலை நிறுத்துங்கள், வஹாத்து சக்காத்த சக்காத்து கொடுங்கள் அப்படின்னு பேசி முடிச்சுட்டான். முடிச்சுட்டு திரும்ப என்ன சொன்னா உங்களை நீங்கள் அந்த காரியங்களிலே மறக்காதீர்கள் என்று சொன்னான். ரெண்டாவது திரும்ப இந்த ஆயத்தில் சொல்லும் போது திரும்பவும் சொல்லுகிறான் நீங்கள் உதவி தேடுங்கள், எதை கொண்டும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இப்ப இந்த இடத்துல நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஆயத்து குறிப்பாக பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிற யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியை குறிப்பிட்டு பேசப்பட்ட ஆயத்து. யாருக்கு? பனு இஸ்ரவேலர்கள் என்று நமக்கு முன்னே வாழ்ந்து கழிந்த அந்த வேதக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து அந்த இஞ்சியிலும் தௌராத்தும் கொடுக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து பேசப்பட்ட ஆயத். அதற்கு முகாந்திமீன்கள், அதற்கு முன்னுரித்தானவர்கள் அவர்கள் மட்டுமே. ஆனால் அதற்கு பின் இதே கொள்கையை இதே அடிப்படையை யாரெல்லாம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவுக்கும் ஒட்டுமொத்தமாக பேசுகிற ஆயத்து. அப்ப இதுல ரெண்டு விளக்கம், ஒன்று பேச முகாத்தம் அவர்களுடைய எதிரிலே இருந்து அவர்களை பார்த்து சொன்ன விஷயம் பனு இஸ்ரவேலர்களை பற்றி. ஆனால் அதே போன்ற கொள்கைகளை அதே போன்ற நிலைமைகளை யாரெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் உலகம் அழியும் நாள் வரை யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாத்த பார்த்து பேசும். இத திரும்பவும் ஞாபகப்படுத்தி இந்த இடத்தை வஸ்தஈனு என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தினான். இப்ப வஸ்தஈனு என்று ஏன் சொல்ல வேண்டும்? இஸ்திஆனத், உதவி பெறுவது, முஆவனா என்று சொன்னால் உதவியை நாடுவது, நல்லதை பரிமாறிக் கொள்ளுவது, நல்லதை செய்து கொள்ளுவது அல்லது நல்லதை தேடுவது. தலபுல் கைர், ஒரு மனுஷன் தனக்குரிய ராகத் நலவு தேடுவது இருக்கிறதே, இதற்கு பேர் அரபியிலே இஸ்திஆனத் என்று சொல்லுவார்கள், நலவை தேடுவது. ஒரு மனுஷனுக்கு எது எது நல்லது அப்படின்னு பார்த்தா வேதத்துக்கு மாறி மாறும், அவரவர் ஓட முடியும். இப்ப இந்திய துணைக்கண்டத்திலிருந்து நாடு விட்டு நாடு வந்து இவ்வளவு வந்து கஷ்டப்படுறது எதுக்கு? ராகத்தா வாழணும். இப்ப அவரவர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா நாலு தங்கச்சி கட்டி கொடுத்துட்டா கதம் முடிஞ்சு போச்சு இப்படியா இருக்கேன். இன்னொருத்தட்ட கேளுங்க ஒரு வீடு ஒரு கார் வாங்கணும் அதுதான். இன்னொருத்தட்ட கேளுங்க இருக்கிற வரையும் நல்லா இருக்கணும் அதுக்காக வேண்டி சம்பாதிக்கணும். இன்னொருத்தட்ட கேளுங்க வாப்பா அம்மா முடியாம இருக்காங்க. அப்ப அவ்வளவுக்கு ராசிங்கிறது அவரவர் டிஃபன்ஸ், அவரவருடைய நிலைமைகளை பொறுத்து ஒன்னொன்னு மாறுபடுது. அப்ப இந்த இடத்தில் இஸ்திஆனத், நீங்கள் உதவியை தேடுங்கள், இதிலே எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த இஸ்திஆனத் என்று சொல்லுகிற வார்த்தை அடையறைய உள்ள வார்த்தை, லேசான ஒரு சுருக்கமான ஒரு பொருளை கொண்டு பேசப்படுகிற வார்த்தை அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா தினம் தினம் நாம் படிக்கிற சூரத்துல் பாத்தியாவில இமாம் ஓதும் போது ஓதுவாங்க, ஈயாக நா புது ஈயாக ரப்பே, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், ஈயாக நா புது உன்னை மட்டுமே எங்களுடைய வணங்குதலில் நிலைப்படுத்துகிறோம், ஈயாக்க நஸ்தாயி எங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொள்வதையும் அதே போன்று உண்மையை நாங்கள் உட்படுத்துகிறோம் சொல்லி சொல்றோம். அது சாதாரணமான வார்த்தை அல்ல. அந்த சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்துல அந்த ஈயாக்க நஸ்தாயி அப்படிங்கிறதுக்கு அது வாட்டு நாலு கணக்குல போச்சு வந்து உங்களுக்கு தெரியும். அதனால நான் திரும்ப மீண்டும் எடுத்து அந்த நாலு கணக்குல திரும்ப இங்க பேச விரும்பல, அந்த வந்தவங்கள்ட்ட வராதவங்க கேட்டுக்கலாம் அல்லது சீக்கிரத்துக்கு கேசட் இருக்கு வாங்கி பாத்துங்க. அப்ப அதாவது இஸ்திஆனத் என்று சொல்லுகிற ஈயாக நஅபுது வஈயாக நஸ்தயீன், உன்னிடத்திலே கேட்கிறோம் உன்னிடத்திலே எங்களுடைய ராகத்தை வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தை அந்த ஆயத்த அந்த வார்த்தையை இங்கே கொண்டு வந்து அல்லாஹ் சொல்றான் அப்படி ஒன்று வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னான். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவியை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த இடத்திலே அல்லாஹ் அந்த பனி இஸ்ரவேலர்களை பார்த்து அப்படி பேச வேண்டும்? முதல் கேள்வி எடுக்கிறது, ஏன் பேச வேண்டும் திடீர்னு? ஏற்கனவே தொழுவ சொல்லி சொல்லியாச்சு, அந்த கூட்டத்தார தான் தொழுவ மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஏன் இதை சொல்ல வேண்டும்? அப்ப இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் விளங்குது, என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொன்னா நீங்கள் தொழுவுங்கள், இந்த ரசூலை பின்பற்றுங்கள், இந்த ரசூல் தொழுவது போன்று தொழுவுங்கள், அந்த ரசூலினுடைய கூட்டத்தோடு சேர்ந்து தொழுவுங்கள்னு சொன்னா. சொல்லி முடிச்ச உடனே இந்த ஆளுகளுக்கு கொஞ்சம் கேட்பது, இவன் பார்த்தான் அது எப்படிப்பா தொழுவுங்க, சக்காத்து கொடுங்க. ஏற்கனவே அந்த பனு இஸ்ரவேலர்கள் யூதிகள் நசாராக்கள் காசு விஷயத்துல எப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாமே மெட்டீரியலிஸ்ட். என்ன தர்ற, நான் என்ன செய்யணும், நான் இது செஞ்சா நீ எனக்கு என்ன கொடுப்ப, அல்லாட்டே இப்படி நான் வாதா போவோம், நான் இப்படி தொழுதா நீ எனக்கு என்ன செய்யணும், இப்படி செய்யறது ஓகே அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் அப்படின்னு பேசுற ஆளுங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யலாம், திடீர்னு தொழுவு ரசூலை நம்பு அப்படின்னா அது அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஜீரணிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. இப்ப அதுக்கு வழி, அதுக்கு முடியாத ஒன்றுக்கு வழி சொல்லணும் இல்ல, முடியாத இப்ப ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கறாங்க, புதுசா கம்பெனியில போய் ஜாயின் பண்றாரு, அவருக்கு ஒரு வேலை கொடுக்கறாரு, ஒரு வேலை எங்கேயும் பாக்குறாரு, அக்கௌண்ட்ஸ் மொத்தம் எப்பா இவா பிஎன்எல் போடு அவளுக்கு ஒரு கட்டி போட்டு போடுப்பாங்க. அவனுக்கு என்ன தெரியும், நேர்த்தா முடிச்சுட்டு வந்தான், இன்னைக்கு வேலை எங்கேயும் பார்த்து தெரிஞ்சா ஒருத்தனை இன்னொருத்தனை ட்ரைனிங் ஆனவன ஒருத்தரை கூப்பிட்டு பாப்பா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னா, அவர் போய் வந்து தம்பி இதை இப்படி பிரிக்கணும் இதை இப்படி பிரிக்கணும் உடனே
மிகவும் தெளிவாக நமக்கு கிடைத்து வருகிறது. அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்துல
உறுதியை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இதுல இன்னொரு கருத்தையும் உபசிரியர்கள் எழுதும் போது எழுதுகிறார்கள். அது அதிகபட்சமான வேத வியாக்கியானிகளிடத்திலே கருத்தாக இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா, தொழுகை எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு அமல், கையை தூக்குறது, குனியறது, நிமிர்றது, நம்ம போன வாரமே சொன்னோம், சில ஆயத்துக்களை படிப்பது, எப்படி மார்க்கத்திலே வழிகாட்டப்பட்டதோ அதை போன்று குனுவது, நிமிர்வது, சுஜூத் செய்வது, இது பேர் தொழுகை. ஓகே, சபர் அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ஐயா அளவுகோல் அப்படின்னு கேட்போம்ல. பொறுமை அப்படிங்கிறதுக்கு எல்லாம் உண்டு இல்லப்பா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் உண்டு இல்ல. இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு என்னையா இல்ல அப்படின்னு கேட்டா, அதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுகிறார்கள், சபர் என்று அல்லாஹ்வுத்தாலா இந்த இடத்துல சொல்லி நோன்பு என்ற பொருளை நாடுகிறார். நோன்பு ஏன் அப்படின்னு கேட்டா, ரமலானுடைய மாதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷஹ்ருஸ்ஸபர், பொறுமையின் மாதம். நமக்கு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, இது பொறுமையின் மாதம். அந்த பொறுமையின் மாதம் ஏன் வந்துச்சுனா, அது பொறுமை அடக்கிய மாதம். என்ன பொறுமை? முன்னாடி சாப்பாடு இருந்தா சாப்பிட கூடாது, இந்த ஜெயில காலையில வீட்டுக்காரமா இருந்துச்சுன்னா போடக்கூடாது, இந்த ஜெயில வேற ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை அணுகிடக்கூடாது, தண்ணி இருக்கு குடிக்க கூடாது, இவர் காசு கொடுத்து வாங்கின தண்ணி, இவருக்கு சமைச்சு வைத்த சாப்பாடு, இவங்க வீட்டுக்காரமா, எது இருந்தாலும் கூட அதற்கென்று ஒரு தடையை போட்டு இவரை தற்காத்து வைக்கிறது அல்லவா, பொறுமையா இருக்க வைக்கிறது அல்லவா, அதுக்கு பேர் தான் சபரு ஷபுரு, பொறுமையின் மாதம். அதனால இந்த இடத்துல அல்லாஹ் சபுர் என்று சொன்னதை கொண்டு அல்லாஹு தஆலா நோன்பை நாடுகிறான். ஏன்னா முன்னாடி தொழுகையை பத்தி சொல்லிட்டான், இரண்டாவது வாத்து ஜகாத்த, ஜகாத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான், மூணாவது விடப்பட்டிருந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு நோன்பை பத்தி விடப்பட்டிருந்தது, அதையும் இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா அவர்கள் மீது ஆக்குவதற்காக வேண்டி இந்த இடத்திலே சபுர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நோன்பை அவர்கள் மீது விதியாக்குகிறான், நோன்பை அவர்களுக்கு சொல்லி தருகிறார் என்ற ஒரு கருத்தும் இந்த ஆயத்துக்கு எழுதப்படுகிறது. அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அது பொறுமையில் பகுதியாகும். நோன்பு இருக்கிறது பொறுமையில பகுதி, ஒரு பாதி பகுதியை பொறுமையில் அடை வைப்பதற்கு அது காரணமாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே வரும் போது வருகிறது, அஸ்ஸபரு ஜுன்னதும் மினன்னார் தின்னார் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு இருக்கிறதே அது ஒரு பேரியமாகும். மனிதர்களே, இந்த முஹம்மது உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நரகத்திலே நுழைவதை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய கவசமாக இருக்கும் என்றும் ஒரு ஹதீஸிலே வருகிறது. அப்ப நோன்பு அப்படிங்கிறது இதற்கு விளக்கம், அதுவும் ஒரு கருத்து என்ற அடிப்படையிலே இந்த விஷயத்தை பற்றி இம்முபசிரீன்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். இரண்டாவது இந்த இடத்துல தொழுகை அப்படின்னு சொன்னால் தொழுகையை கொண்டு நோன்பை இது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இது ஆம் முஸ்லீம்களுக்கும் கடமையாக்கப்பட்ட ஒன்று. இந்த இடத்துல விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, எப்படி நாம் முன்னே சொன்னோமோ இந்த அவர்களுக்குரிய நோய்களுக்கு தீனி போடுறதுக்காக வேண்டி, அவர்களுக்குரிய நோய் நோய்க்கு மருந்துடுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த மனிதர வீரர்களுடைய கூட்டத்துக்கு நோன்பையும் பொறுமையையும் கடமையாக்கினானோ, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தானோ மருந்தாக, அதே போன்று இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு ஆம் ஜமீஆ எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இது ஆக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு எதுக்கு பொது விஷயம்? அதுக்கு தான் அந்த இடத்துல விளக்கம் வருது, உதவி தேடுவது. அதாவது பொதுவா மனிதர்கள் இருக்கிறார்களே, அடுத்தவர்களை அண்டி வாழுகிற ஒரு பிராணி, எந்த வகையா இருந்தாலும் சரி அடுத்தவர்களோடு அண்டிதான் வாழ முடியும். நாங்கள்லாம் பெரிய அப்படி இப்படிதான் இருப்போம் அப்படின்னு எவ்வளவு உலகத்துல சொல்ல முடியாது. ஒரு சிங்கிள் ஒரு பெரிய கோடீஸ்வரம் முதல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கடைசி நிலை விவசாயி இருக்க அவர் வரை என்ன சொல்ல முடியாது, நான் எதுனாலும் நானே சமாளிச்சுக்குவேன் சொல்லவே முடியாது. அண்டி வாழுகிற இன்னொரு ஒருவரோடு தேவையோடு உள்ளவராகத்தான் அல்லாஹ் தஆலா ஆகியிருந்தான். எப்படி ஆகியிருந்தான்? சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு, தூங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு, வேற ஏதாவது தேவைகளில ஆரம்பிச்சு, ஒண்ணு ஒண்ணுக்கும் அடுத்தவர்களோடு. அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொல்லுவதற்கு தேவையாக இருக்கு. அது என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பாக மஆரிஃபுல் குர்ஆன் என்று சொல்லுகிற அந்த இதனுடைய ஆசிரியர், அந்த தஃப்ஸீருடைய ஆசிரியர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கா முஃப்திசா, மிகப்பெரிய அறிவாளியாக பாகிஸ்தானிலே, அதே போன்று அந்த நம்முடைய நாடுகளினுடைய புறத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக விளங்கியது. அவங்க எழுதும் போது ஒரு தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, ஒரு விளக்கத்தில் எழுதும் போது எழுதினார்கள், அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொன்னான். நல்ல விஷயங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள்னு சொன்னான். இந்த ஆயத்துக்கு அர்த்தத்தை எடுத்து பார்த்தோம்னா மிக நீ உட்காந்து ஒரு கடையில ஒட்டி ஏதோ ஒரு கடையில உட்காந்து சாப்பிடும். என்ன சாப்பிடும் போது அவர் கேட்கிறார், இட்லி கொடுங்க வடை கொடுங்கன்னு கேட்கிறார். வடையும் இட்லியும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்ப கொஞ்சம் அவர் சொல்ற அவர் எழுதுன அந்த விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க அறிவு கொஞ்சம் தள்ளி விட்டு பாருங்க. அந்த கடையில போய் உட்கார்ந்து வடை கேட்ட உடனே எப்படி கேட்டிருப்பிய, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது. முதல்ல அந்த கடை கெட்டுவதற்கென்று எத்தனையோ பெயர்கள் இதற்கு முன்னே எத்தனைச்சிருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி இந்த நாட்டை முதல்ல உருவாக்குறதுன்னு பாருங்க. அன்னைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய இஸ்மாயில் அசத் அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, ஒரு காலத்துல காடு ஆரம்பிச்சா நாங்க வந்து வேலைக்கு வரும்போது எத்தனையோ 25 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து வேலைக்கு கூப்பிடுவான் தேவாலயம் அப்படியாப்பா அப்படியாப்பான் கருவக்காரா கிடக்கும் நம்ம ஊர்ல வந்து பெருநாக்குள்ள மாதிரி. ஆனா இன்னைக்கு பெரிய சிட்டி கடை கட்டிட்டான், கடைக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி பல்வேறு ஆட்களுடைய வேலைகள் நிரம்பி இருக்கிறது. யாருக்கா வேண்டி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீ உட்கார்ந்து காலையில ஒரு வேலை டிஃபன் பண்றதுக்காக வேண்டி எத்தனை பேருடைய உஜாகதாக்கள் எத்தனையோ பேர் சேர்ந்து அந்த வீட்டை கட்டினான், அந்த ஹோட்டலை கட்டினான். அதுக்கு பின்னாடி அங்க உள்ள போனான்னா அதுக்கு சேர் போட்டிருக்கான். அந்த சேரு இசீனாலேருந்து வந்ததுங்கிறான், அந்த வெளிநாட்டிலேருந்து வந்ததுங்கிறான். இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த பொருளை நீ உட்காருவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் தயார் செய்திருக்கிறது. முடிஞ்சு போச்சு. அந்த டேபிளுக்கு மேல கண்ணாடி போட்டிருக்கான், பொருள் பரப்பி வச்சிருக்கான், அதுல கிளாஸ் இருக்கு, தட்டு இருக்கு. ஒவ்வொரு தட்டை இந்தியால இருந்து, இன்னொரு கிளாஸ் டெல்லியில இருந்து, இன்னொன்னு லண்டன்ல இருந்து, இன்னொன்னு அமெரிக்கா ஏதோ ஒரு நாட்டிலிருந்து அங்கிருந்து வந்து இதற்கென்று நீ குடிப்பதற்காக வேண்டி கிளாஸை பல பேர் சேர்ந்து உருவாக்குகிறார்கள். அது தொழில், அது அவனுக்கு காசு போது, அதெல்லாம் இரண்டாவது பிரச்சனை. எத்தனை பேருடைய உழைப்பு, இட்லி இட்லி எப்படி வந்துச்சு இந்தியால இருந்து, அதை மாவெடுத்து அரைச்சு அதுக்குமே ஒரு கூட்டம் உட்காந்து அதை அரைச்சு அதை பேக்கிங் பண்ணி அதை பிளேக்ல ஏற்றி விட்டு அங்கேருந்து வந்து இவ்வளவு வேலைகளும் கடந்து வந்துச்சுன்னா ஒரு 2 இட்லி 3 தட்டுல வந்து உட்காது. யோசிச்சு பாருங்க, நீ கொடுக்கறது 50 காசு, இவ்வளவு பேர் வேலை வந்திருக்காங்க, அதனால 15,000 திருவத்து ஒரு இட்லி தான் எவனும் திங்கவே மாட்டான், சும்மா இருந்துருவான். 50 காசு தான். ஆனா அந்த வேலைகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், உன்னை ஆக்குவதற்காக வேண்டி உன்னை திரும்ப திரும்ப இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட ஹதீஸ், மனிதா உன்னை படைப்பதற்கு முன்னால் உன்னுடைய தந்தையாரான ஆதமை படைப்பதற்கு முன்னால் உனக்கு வேண்டிய காலையினுடைய 2 இட்லி ரிசுக்கு தான் உனக்கு என்பதை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே நாம் எழுதி முடித்து விட்டோம். எப்படி அல்லாஹ் அக்பர் ஹதீஸ்ல வருது, சஹியான ஹதீஸ். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னே உங்களுக்கு என்ன ரிசுக்கு என்பதை நாம் எழுதி முடித்து எல்லாம் பேக்கட. எவ்வளவு பெரிய ரஹ்மத். இப்ப அங்க உட்கார்ந்துட்டு எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, அங்க உட்கார்ந்தவன கொஞ்சம் யோசிக்கிறார், அல்லாஹ் அக்பர் இந்த இட்லி வர்றதுக்கு எத்தனை பேர்கள் முஜாமதாக்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே நல்லாவே நல்லா உப்பா இருக்கு சொல்ல வருமா, மனசு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க என்ன வாண்டி கொடுத்து சொல்லும் போது காசு கொடுத்துலயா சாப்பிடுறோம், காசு கொடுத்துல சாப்பிடுறோம் உறப்பாக்கி வச்சிருந்தீங்கன்னா. அப்படி இட்லி முன்னாடி வந்து தட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்த பின்னாடி இவங்க வாய்ப்புல தூக்கி போட்டோம்னா அது ருசியா உள்ள இறங்குறதுக்கு என்ன கொடுத்தான். சரி இட்லிய உடைய போய் அதெல்லாம் ஒதுக்க முடியாது, எவனா செஞ்சான்னு வச்சுக்க. இவங்க இங்கேருந்து கையை விட்டு உள்ள இறங்குறதுக்கு கை வேணும்ல, இவங்க கொடுத்தாரா. நேத்து காலையில அவங்களை பார்த்த, இன்னைக்கு காலையில பேரலைசிஸ் அட்டாக்கு உள்ள இழுத்துருச்சாங்க, இன்னொருத்தவரை ஊட்டி விடுங்க அதுவும் பாதி கீழே ஊத்தும். முன்னாள் போன வாரம் ஒருத்தர் நேத்து போய் பார்த்துட்டாரு, அவர் ஒரு அரபி பள்ளியாசலுக்கு தொழில் வருவார் கம்பெனி நல்ல பழக்கம் மொரோக்கோக்கார், ஊருக்கு போறேன் அதை முடிச்சுட்டு போலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நேற்று பார்த்தா திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணி போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொழுவு போயிருக்காரு, கார்காரன் வந்து அடிச்சிட்டாங்க. அல்லாஹ் அவருக்கு சிபாவையும் மாஃபியத்தையும் நல்ல விரைவான பூரணமான சிபாவை அல்லாஹ் அவருக்கு கூடிய விரைவில் தருவானாங்க. காலில் 2 போல்ட் போட்டிருக்கு, மண்டையில 17 தையலாம். அவரை தேடி பிடிச்சி இவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் வீட்டை தேடி பிடிச்சி போய் இப்ப சொன்னது இல்லையா பாதி வருது அதுன்னு தேடி பிடிச்சி போய் பார்த்தா அவர் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. நான் வெளிநாட்டுக்காரன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, சும்மா பார்க்கணும் பேசணும் பழகணும், அதுல வந்து நம்மளை பார்க்க வந்துட்டீங்க அல்லாஹ் அக்பர். ஏன் பார்க்க போனோம், ஏற்கனவே இங்க என்ன சொல்லியிருக்கோம், கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேன் இறை பார்க்க வந்தியா, யாரா உனக்கே நோயா, இல்ல என்னுடைய அடியான இருந்தான் அங்கே நீ வந்திருந்திருந்தால் என்னை பார்த்திருந்திருப்பாய். எங்க தேடணும் ரப்ப, விளங்குதா, தேடுங்க. நல்ல பயன் பண்ணாரு இஸ்மாயில் அஜித், சூப்பரா பேசுறாரு. அல்ல என்ன, எத்தனை பேரை பார்த்திருக்கோம், மனசு தொட்டு சொல்லுங்க பாப்போம், துபாயில உடம்பு செல்லாம எத்தனை பேர் இருக்கான், நல்ல வேலையில இருந்து பார்க்கும் போதே ஒதுங்கி போறான். அந்த செய்யல ஏன் மச்சாங்க நினைக்கிறான், உடம்பு சரியில்லாத பேர் எவனாவது போவானா, பக்கத்துலேயே போவானா, வேலை சொன்னான்னா ஏதாவது டிகிட்டி வாங்கிக்கிறானா, அப்படிங்கிறப்பா எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படி மாத்தி சிந்திச்சு பார்த்தோம்னா உடனே வலிக்கு, நமக்கு நாளைக்கு காலையில் படுத்துக்கிட்டானா எவ்வளவு வாங்கி தருவா, அடடா ஒரு பயம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி எந்த பயனுக்குமே இல்லைங்க. உடனே இவர் பேசுவார், என்ன பாருங்க வாழைப்பழம் ரோட்ல கிடைக்கும் தோணும் வலிக்கு விழுந்துட்டாரு, இவர் மாதிரி சிரிக்கிறார், நாளை காலையில இவர் வலிக்கு விழுந்துட்டேன் சிரிச்சாங்க. மனுஷத்தன்மை இல்லாத பயிருக்கு இவரெல்லாம் மனுஷன் இப்படி அப்படி தத்துவம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படி கரவரண்டு ஓடி எல்லாமே மாறி போயிரு. இது வந்து ஜஸ்டிபிகேஷன், இது வந்து ஆறு கால் அண்ணாவுத்தால் இதை ஏன் சொல்ல வரையா புரிஞ்சுன்னா, இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய அதாவது ரூம்ல சாதாரணமா பேசிக்கிட்டே அந்த ப்ராப்ளம் பெரிய லெவலாகி அது கொஞ்சம் அப்படி எப்படி வலுத்து ஒருத்தர் வந்து ஒருத்தரை பிடிச்சி அடிச்சு பெரிய பிரச்சனையாகி புரண்டி பிளேட் எடுத்து அடிச்சு மண்டை வெட்டி போலீஸுக்கு போயிட்டு வந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. தெரிஞ்சவர் நடக்குது நினைச்சுக்கிட்டே
ஆரம்பிச்சுட்டாரு யாருக்கு ஓபன் பண்ணிட்டாரு சில பேர்
சரி சபர் என்ற வார்த்தைக்கு நம்முடைய டிக்ஷனரி அர்த்தம் சொல்லி தருவது என்னவென்று சொன்னால் ஹபஸ் என்ற அர்த்தம், மனா என்ற அர்த்தம், பிடிப்பது என்ற அர்த்தம், தடுப்பது என்ற அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்னத்தை தடுக்கிறது என்னத்தை பிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, கஷ்டமான நேரத்திலே தன்னிலை தடுமாறாமல். எப்படி கஷ்டமான நேரம்னா தெரியுது நல்ல மூத்தா போயிட்டாங்க இந்த வேற ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா தன்னிலை தடுமாறி போச்சே வந்துருச்சு அப்படின்னு இது பண்ணாம தன் நிலையை காவந்து பண்ணி சரியா இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சபுரா இருக்கிறதுன்னு அர்த்தம். மூத்தூண்டுக்கு போயிட்டு வரும்போது சபுரா இருக்க அல்லாஹ் நல்ல திசையமானு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சபுரு இந்த சபுரம். இப்ப தாத்துடைய விஷயங்களிலே அல்லாஹ்வினுடைய வழிபாட்டினுடைய விஷயங்களிலே ஒரு மனிதன் சபுராக சபுராக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா, அந்த விஷயத்திலே நிலையாக இருப்பது, அந்த தாத் அல்லாஹ்வை வழிபடுவதை தன்னதாக ஆக்கிக் கொள்வது, தன்னிடத்திலே பிடித்து வைத்துக் கொள்வது, இதுக்கு பேர் தான் சபரு தாத்தினுடைய விஷயம். இன்னொன்னு அடுத்ததாக சபர் சிந்தல் மகசியா பாவகாரமான விஷயத்திலே தவறு அப்படின்னு சொன்னா அதன் பக்கம் நெருங்காமல் தன்னை தடுத்துக் கொள்வது என்ற அர்த்தம். அதன் தன்னுடைய நப்சை தடுத்துக் கொள்வது இதுதான் பாவமான காரியத்திலே உள்ள சபரு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் பெரியார்கள் நமக்கு இந்த கருத்துக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். இன்னும் சபரி என்று சொல்லுகிற அந்த கிதாபுல எழுதும் போது எழுதுனாங்க, சபரு என்று சொன்னால் அது சபரு அலாமா கரித்தகு நுஃபூஸஹும் மின் தாஅத்தில்லா வ தர்குல் மஆசி, பாவத்தை விட்டு விடுவது, இன்னும் தன்னுடைய இச்சையை தன்னுடைய ஆன்மாவை அடக்கிக் கொள்வது சில விஷயத்திலே அப்படிங்கிறது அதுல கருத்து அப்படின்னு எழுதுறாங்க. இன்னொன்னு இந்த இடத்துல வருது, ஒரு ஆயத்தில் அல்லாஹ் முத்தாலா சொல்லும் போது சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த ஆயத்து பேசுகிறது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாதி வஸ்தபிர் அலைஹா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாதி வஸ்தபிர் அலைஹா, நீங்கள் தொழுகையை பற்றி உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஏவுங்கள், இன்னும் அதன் மீதும் இழைத்திருங்கள் சொல்றாங்களா. வஸ்தபிர் என்ற அந்த வார்த்தை இந்த இடத்துல இது சேம் ஆயத்து, இதே மாதிரியே அந்த ஆயத்து இருக்கு. எப்படி தொழுகையை நிலைநிறுத்தி உங்க குடும்பத்தாருக்கு தொழுகையை ஏவி அதன் மீது அமைதியாக இருங்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை, வஸ்தபிர் என்ற அந்த வார்த்தை சபரில் இருந்து வந்ததுதான். அதனால அந்த இடத்துல திரும்பவும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான், நீங்கள் அந்த இதன் மீது நிலையாக இருங்கள், உங்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுகையின் மீது தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து பேசிட்டான்.
இருபத்தி நாலு காரணிக்கு 52
இரண்டாவது எவருக்கு வந்து நாம் வந்து தங்கத்தினுடைய ஓடையை கொடுத்திருந்தாலும் கூட தங்கத்தினுடைய பாதி யானி மின் தகவி ரெண்டு தங்க ஓடைகள் இருந்தா மூன்றாவது தங்க ஓடையை எப்படி ஆக்கலாம்னு யோசிப்பான். ரெண்டு வரியில அப்படி சிம்பிளா நம்முடைய மைனஸ் பிளஸ் எல்லாத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. மைனஸ் பிளஸ் விளங்கி இருக்கு, சாப்பாடுங்கிறது தேவை, சம்பாரிச்சுதான் ஆகணுங்கிறது ஒரு பிளஸ். ரெண்டாவது ரெண்டு ஓட இருந்தா மூணாவது வேலையை வேணும், இதை வச்சு என்ன செய்ய போறாரு அப்படின்னு அவருக்கே தெரியாது. நாளைக்கு விட்டுட்டு போனோடன சந்ததி அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல போட்டு இவனு நீங்க மாட்டான், நீங்க மாட்டான், மாமனை நீங்க விட மாட்டான், மச்சானை நீங்க விடாம ஒட்டு கொத்தவாருன்னு கோர்ட்டுக்காரன பார்த்துட்டே இருப்பான். அவன் உட்காந்து நல்லா ஹாயா சாப்பிட்டுட்டு இல்லன்னா கடக்கெல்லாம் நடக்காது. எத்தனை வழக்கு குடும்ப வழக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்கு பக்கத்துள்ள நான் தெரிஞ்சதுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து சண்டை வாங்கி அதுக்கு முன்னாடி 10 வருஷமா சண்டையா இன்னும் கோர்ட்ல தீர்ப்பாவலன்னு யார் சாப்பிட்டு
அதனாலதான்
அதை செய்யற மச்சா அடிக்கிறாரு, அவருக்கு டீ வாங்கி கொடுத்து சுத்தி வந்து எடுத்துருந்தாரு. அது ஏத்தான் சொல்லணுமா, அந்த ஆளை கேட்டு நல்லா பாதுகாக்க. உதாரணத்துக்கு சொல்றது, அப்ப இந்த கடையில இட்லி 50 காசா இருக்கு, 75 காசா இருக்கு, இன்னொரு கடையில 50 காசு இப்படி பரப்புவார். முதல் அவருடைய பிரயாணத்தின் துவக்கம் அங்கிருந்து ஆரம்பமும், அடுத்தது டீ வாங்கி கொடுக்கறது. நான் வந்து என்னைக்கு காசுல கரெக்டா தெரியும், நான் சாப்பிடுவேன், நான் இது பண்ணுவேன், ஆனா எவ்வளவு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன் விஷயத்துல மாசம் வந்து 300 ரூபாய் செலவழிச்சுக்கிறதுக்கு நமக்கு மட்டும் டார்கெட்டு, ஒரு மாசம் கொஞ்சம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவனுக்கு பேரு நம்ம என்ன வைப்போம் அப்படின்னு சொன்னா கஞ்ச பெயர் சொல்லுவோம். என்னங்க கஞ்ச பெயர்? இன்னும் சில பேர் இருக்காங்க, கடையை தாண்டி போனோம்னே சாப்பிடுறது மாதிரி ஒரு நினைப்பு. அப்படி இருந்த அந்த கடையை கிராஸ் பண்ணி போயிட்டு மாஷல்லாஹ் சகோதரர்கள் எல்லாம் சாப்பிடுறாரு. இப்ப இவங்கனால இப்ப இவர் வந்து இங்க உட்கார்ந்து அடும்பாடு மட்டும் சம்பாதிப்பாரு, இவர் சம்பாதிச்ச காசுனால இவருக்கு பிரயோஜனம் உண்டா? முதல் கேள்வி, இவர் சம்பாதிக்கிற கஷ்டப்படுறாரு, இவர் சம்பாதிச்ச காசுனால இவருக்கு பிரயோஜனம் உண்டா? இல்ல. சரி, இவருடைய வெளிப்பாடுனால நல்லா இருக்கா அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சு போச்சு, தானே செய்ய ஆரம்பிச்சாலே தெரிஞ்சு போயிரு. எல்லாரும் வெளியே உள்ள ஆளுகளுக்கு பார்த்து ஒரு மாதிரியான ஆளு காசை இறக்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அடுத்து நம்மள்ட்ட பக்கத்துல வந்து பேசுவானா? பேசுற விஷயமே வித்தியாசமா இருக்கு. புத்தூரம் கஞ்ச பையா ஆட்ட பையா கேட்போனா, நீ ஒன்னாவது இவருக்கும் பாய்தா கிடையாது, சமுதாயத்துல ஒரு கெட்ட பெயரை தனக்கென்று உருவாக்கி கொண்டார். இவருக்கு பாய்தா இல்ல, பாய்ந்தது பி எல்லாம் லத்தத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்த முடிவு பண்ணி சம்பாதிக்கலாம், அதே கிடைக்கல. நம்ம இந்த சப்ஜெக்ட பத்தி நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கோம், மனுஷன் ஓடுற ஓட்டம் எல்லாம் எதுக்கு? தங்களுடைய அந்த மனோநிலையில உள்ள அந்த ஆசையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஆசையை நிறைவு செஞ்சாங்க மூத்தா பல வரைக்கும் செய்யறதே இல்லை, எவ்வளவு இருந்தாலும் சரி. இதுக்கு ஏற்கனவே இடத்துல முடிச்சாச்சு, திரும்ப வேண்டாம் சொல்றேன். அதாவது ஆசை வரும்போதே ஒரு ஆசை, அது இப்படி அது அப்படி, ஒரு 1500 ரூபாய் ஒரு வேலை கிடைச்சிட்டா சாமி இருந்துருவாங்க நான் பாட்டு அப்படியே இருக்கணும். 1500 ரூபாய் வேலை கிடைச்சு ரெண்டு வருஷம் ஆகும், இல்ல 1.5 வருஷம் ஆகும் பாருங்க. பக்கத்துக்கு மேலாம் 2500 ரூபாய் வேலை கெஞ்ச பேமெண்ட் வந்து சேர்ந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிருக்காரு, இவன்லாம் ஒரு கம்பெனி. இது வரும்போது இங்க வரும்போது இவனால சேர்க்க மாட்டானா, இது ஏதாவது தரமாட்டானா? சரி, இவன் தந்து முடிச்ச உடனே அப்புறம் சேர்ந்துட்டமே, அதை கொண்டு நிம்மதி அடைகிறானா அந்த மனுஷன்? கிடையவே கிடையாது. அப்புறம் இதை விட்டுட்டு 2500 போவாரு, 2500 போய் உட்காந்தவன் அங்க கொஞ்ச நாள் போடும், அடுத்து பாப்பா. எனக்கு மேல இருக்க மேனேஜர் ஊசு பெயர், சப்ஜெக்டே தெரியாத.
போய் ரொட்டி அடிக்கணுமா, பயல்ல இறங்குமா, எல்லாரையும் செய்வான். ஏன்னா பெரிய பெரிய கலைகள் உட்காந்து மனித அறிவு அவங்க
அவங்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கு, இப்படிலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ற இடத்துல பேச வேண்டிய பேச்சு திருக்குமான் ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு எனக்கு நீங்க எல்லாம் இதை பத்தி பேச முடியா, ஏன் அவன் மட்டும் பேச முடியும்னு நினைக்கிறேன்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, இது என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, இது உலகத்தாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதனால ஏதோ வந்து சில கூட்டத்தார் மட்டும் உணர்ச்சிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படியே போனதுக்கல்ல, நீயும் பேசலாம் நானும் பேசலாம், நீயும் விளங்கணும் நானும் விளங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நல்லா வந்தால இந்த இடத்துல இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல சொன்னா ரெண்டாவது கருத்தாக இருக்கிற குப்புல் ஜா தலைமைத்துவத்தினுடைய ஆசை, இது எங்கேயிருந்து வருது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் நிலைமை தனக்கென்று உள்ள அறிவு ஓரளவு வந்த பின்னாடி இவருக்கு ஓரளவு நம்ம விளங்கிட்டோமே நினைச்சுக்கலாம், ஓரளவு நம்ம விளங்கிட்டோமே. இப்ப நம்ம நாலு பேருக்கு சொன்னா என்ன, நாலு பேர் கமாண்டிங் சொத்தமே புரியுதோ இல்லையா அடுத்த விஷயம், விளங்கியதோ இல்லையா அடுத்த விஷயம். ஆனாலும் அவர் என்ன நினைச்சு பாப்பா, ரெண்டு பேரும் சொல்லி நம்மளை பணிய வச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறாருல, இங்க இருந்துதான் தலைமைத்துவத்தினுடைய அந்த இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா அசரத்து சொன்னது மாதிரி கிபிரு பெருமை அங்க உள்ள வந்து ஏறும். உனக்கா என்ன தெரியுமேப்பா, காசுக்கு எப்படி சம்பாதிச்சுட்ட, துபாய்க்கு வரும்போது ஒண்ணு இல்லாம இருந்தா நீ பெரிய பணக்காரப்பா, நீ எவ்வளவு ஆராய்ச்சா, நீ ஒரு நாலு பேரை கமெண்ட் பண்ணலாம்ப்பா சொல்லுப்பா அப்படிங்கும். இது எந்தெந்த நப்ஸ்ல ஏறி உட்காந்துட்டு பேசுறது யாரு, கிபிரு நமக்கு தெரியும். இப்ப இதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணலாம். இது அந்த கூட்டத்தாரத்தை நிறைய இருந்துச்சு, யார்ட்ட மனு இஸ்ரே வேலை திட்டத்துல எப்படி இருந்தது, ரசூலை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம், தௌராத்தை படிப்போம் தௌராத்தை சொல்லுவோம், இஞ்சியிலே படிப்போம் இஞ்சியிலே சொல்லுவோம், நபி வருவாங்க வருவாங்க நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நபி வந்ததை பார்த்த உடனே ஆஹா எங்களுடைய ரியாஸ் எங்களுடைய தலைமைத்துவம் எங்களுடைய பர்சனாலிட்டி இதெல்லாம் இந்த மனுஷனால உடச்சு போயிடும் போல் கேட்டு தம்மான அப்படியே வேதத்தெல்லாம் கரைச்சு எல்லாத்தையும் கிணத்துக்கு போட்டான், மேலே ஏறுவாங்கண்ணா இவரெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா உடனே அல்ல அதுக்கு மறந்து கொடுக்கணும்னு நினைச்சான். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயத்த காலகாலமா பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த நபிய அங்கு அடையாளத்தோட அவருடைய முகம் அவருடைய மொழி அவருடைய தாடி அவருடைய நடவடிக்கை அவருடைய நண்பர்கள் எப்படி இருப்பாருன்னு முதற்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு திடீர்னு இப்படியா நீ பேசுற, உனக்கு மருந்து நல்ல மருந்து இருக்கு, உனக்கு உள்ளே இருப்பது பெருமை ஆணவம், நாம் யார் நம்முடைய தலைமைத்துவம், நாம் இந்த சமுதாயத்திலே இருந்த அந்த ஆதிம் என்று அதே போன்று அந்த அகவார் என்ற மாதிரி என்ற அந்த பெரிய தலைமைத்துவம் எடுக்கப்படுவோம் நீ பயப்படுறீயோ, இப்ப இந்த இடத்துல புடி உனக்கு ஒரு புடிய போடுறேன் சலா நீங்கள் தொழுகை என்பதை கொண்டு அந்த மாத்திரையாக உனக்கு தருகிறது. டெய்லி தான் தொழுகிறோம், டெய்லி தான் தொழுகிறோம், என்ன என்ன மாத்திரை போட்டாங்க அப்படின்னு கேட்டா என்ன மாத்திரை தொழுக தருது அப்படின்னு கேட்டா தொழுகைக்கு உள்ள வர வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் முன்னாடி அல்லாஹ் முன்னாடி நிற்கிறார். இப்ப மனுஷன் அவனவனுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்திருக்க அந்த திறமையை வச்சு உலகத்தை பார்க்கும் போது எல்லாத்தையும் நேசா வேணும். ரெண்டு விஷயம் இருக்கு, தனிப்பட்ட சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கான், பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே நீங்க சாமானியமான ஆளுகள் அல்ல, உங்களிடத்துல இருக்கிற திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டால் ஆடு குண்டு உடைக்கிறத விட பெரிய திறமைகள் வெளிப்படும், ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுவோம். நிறைய பேருக்கு அடையாளம் காண்பிக்கப்படுவதே அல்ல, அல்லது அவர்கள் புரிந்து கொள்ளுகிறதே அல்ல, அவர்கள் தங்களை தாங்களே புரிந்து கொள்ளுகிற நிலைமைக்கு அவங்க முன்னாடி போதா போயிடலாம். சில இடத்துல சில பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டே உண்டை இவ்வளவு பெரிய திறமை இருக்கு நீ ஏன் பாக்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறான், வீட்டுக்காரம்மா சொல்லித்தராங்க, சில பேருக்கு வந்து ஸ்கூல்ல இருக்க வாத்தியாரு, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒன்னு வாத்தியார் சொல்லி கொடுக்க விட்டது அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறோம், அடுத்த கடைசியா வீட்டுக்காரமா வந்து கூட சில திறமைகளை ஒரு மனுஷனுக்கு வளர்த்து விட்டு பெரிய எப்படிங்க நீங்க இப்படி ஆனீங்க, எல்லாத்துக்கும் காரணம் என் மனைவி தாங்க, இப்படி இடத்துல இருந்து இந்த திறமை அடையாளப்படுத்தி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி சில பேர் வெடி கொடுக்குறான். இப்ப அந்த இருக்கிற திறமைகளை அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கு வித்தியாசமா இருக்கான், ஒருத்தருக்கு ரொம்ப பெருசா இருக்கும் அந்த விஷயத்துல அவருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது, நம்ம அந்த விஷயத்துல அவருக்கு முன்னாடி நிக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவ்வளவு பெரிய நிர்வாக திறமை இருக்கும் சில பேருக்கு மூழ்கி ஆராய்கிற. அதனாலதான் ஹதீஸ்லயே கூட சஹாபாக்கள் இடத்திலே அதுக்கு அடுத்து வந்த காலத்திலே சஹாபாக்கள் காலத்துல கூட இந்த இடத்துல விளங்கணும், சஹாபாக்கள் காலத்துல கூட சில ஃபுருஈ மசாயில் என்று சொல்லுகிற ஃபுருஈ மசாயில் அதனால கிளை சட்டங்கள் அடிப்படை சட்டங்கள் அல்ல கிளை சட்டங்கள், தொழுகையில ஒரு சில இது மறந்துட்டாரு அல்லது இது எப்படி செய்யறது என்ற அந்த கிளை சட்டங்களை சில சஹாபாக்கள் இடத்துல கேட்கப்பட்டா அவர்கள் சொல்லுவாங்க ஏங்க நேரம் போய் அவர்த்து கேளுங்க, நேரம் போய் அவர்த்து ஏங்க உங்களுக்கு தெரியாதா நீங்களும் சஹாபி தானே குர்ஆன் ஓதிருக்கீங்க ரசூலுல்லா கூட பின்னாடி வந்த முஹத்தீஸீன்கள் தெளிவான வரலாறு இருக்கிறது, தேஸ்பாஸ் வரலாறு தெளிவான வரலாறு இருக்கிறது, அவங்களே அவருடைய மாணவரை சுட்டிக்காட்டி ஒரு பெரியவர் சொன்னாங்க தன்னுடைய மாணவரை சுட்டிக்காட்டி இது புரிய சட்டத்தை அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் சொல்லுவாரு, கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு சார் நீங்க தானே சொல்லி கொடுத்தீ, எப்படி சொல்லி கொடுக்கலன்னு சொன்னீங்க? சப்ஜெக்ட் சொன்னா நேரமாகும், சப்ஜெக்ட் சொன்னா கரும மட்டும் தர்றேன், நீங்க தானே சொல்லி நீங்க சொல்லி கொடுத்த இந்த ஆயத்தையும் இந்த ஆயத்தையும் கனெக்டிவிட்டி பாருங்க, இந்த விஷயம் கிடைக்குதா இல்லையா? அதான் நான் சொன்னேன். அப்ப இவர் என்னவா இருந்தாலும் முஹத்திஸா இருந்தாரு, ஹதீசு கடையை கலப்பவராக இருந்தார், அதிலிருந்து அவர் பிரித்தெடுப்பவராக இருந்தார். அதையும் திருக்குறான் சொல்லுது, உங்களிடத்திலே ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் ஆயத்தையும் ஹதீஸையும் முகி ஆராய்ந்து அதிலிருந்து அந்த கருத்துக்களை எடுக்கிற அந்த அறிவுகளை நாம் எவரிடத்தில் கொடுத்திருக்கிறோமோ அவர்கிட்ட போய் புடையிடுங்கள், அவர் குர்ஆனை ஹதீஸை முகி ஆராய்ந்து அதில உள்ள ரகசியங்களை உங்களுக்கு எடுத்து வைப்பார். இருக்கா இல்லையா? அல்லதீன யஸ்தபீதூன மின் உரிமை எடுத்து உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்றான். உலகத்தினுடைய நடைமுறையில் ஒருவருக்கு மொழி அதிக அறிவு இருக்கலாம், ஒருத்தருக்கு நிர்வாக திறமை இருக்கலாம், வேற ஒருத்தருக்கு வேற ஏதாவது கணக்கு திறமை இருக்கு. இப்படி இப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதே இது ஒரு வகை. இரண்டாவது மனுஷனுக்கு இயற்கையிலே ஒரு தன்மை, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அமெரிக்கால ஒரு பெரிய எழுத்தாரு புத்தகத்தை எழுதினாரு, எழுதிட்டு ஜனாதிபதியை கூப்பிட்டார், கூப்பிட்டு புத்தகத்தினுடைய வெளியிட்டு விழாரு. ஜனாதிபதி வந்து ரெண்டு பேசுறாரு, பேசும்போது சொன்னார், இந்த உலகத்திலே ரெண்டு அறிவாளிகள், ஒன்று நான், இன்னொன்று இந்த புத்தகத்தை எழுதினார். வரலாறு ஆயிருக்கு, சும்மா சொல்லல, விடுறாரு இல்ல, அஜித் விடுறாரு இல்ல, சொன்னாரு. ஏன் சொன்னாங்க? இந்த இதே மஜ்லிஸ்ல இருந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போதே நம்முடைய மரியாதைக்குரிய சைஃபுத்தீன் அசரத் அவர்கள் சொன்னார்கள், பெங்களூர்ல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கையில இந்த ஒன்றாயிரம் பிடிஐ பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, இந்த கையில வந்து டீயை வச்சுக்கிட்டு, இந்த பேப்பரை தூக்கி பிடிச்சு, முதல்வர் இப்படி ஒரு அறிக்கையை வாசித்தாங்க, இந்த இதை இப்படி செஞ்சாதான் சரியா இருக்கு, இதை இப்படி செஞ்சாதான் சரியா இருக்கு, இதை சொல்றதுக்கு ஜனநாயகம் நம்ம நாட்டுல மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. பாருங்க, முதல்வர் யார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசை நிர்ணயிக்க அவருடைய சட்டத்தை உடச்சியோ ஜெனரலா சரியில்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப அப்படின்னு சொல்றதுக்கு ஆறு காரணம் பார்த்தா நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம், இது இப்படி செய்யறத விட இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கு, எல்லாருக்கும் சொல்ற திறமை. இப்ப இந்த கண்ணோட்டத்தோடு ஒரு மனிதன் உலகத்தை பார்க்கிற போது என்ன நடக்கும்? மத்தவங்க எல்லாம் முட்டாவை எல்லாம் தெரியும், உண்மையா இல்லையா? இதுதான் அந்த இடத்துல வரும். அடுத்த ஸ்டெப் என்ன? இயற்கையிலே இருக்கிற திறமை ஒன்று, அது பேச்சே அல்ல, அவருக்கு அண்டா கொடுத்த போது அவர் செஞ்சுட்டு போறாரு. காமனா எல்லாருக்கும் உள்ள அடிப்படையில ஒருத்தர் பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க, யாரை பார்த்தாலும் எல்லா திறமையிலையும் குறைச்சதா நம்ம முடிவு எடுக்கலாம். மேல உள்ள மேனேஜர் அவருக்கு என்ன தெரியும்? கூட்டல் கழித்தலே தெரியாது. ஆமா, நீங்க எங்க உங்களுக்கு மட்டும் தெரியும், இன்னைக்கு எவங்களுக்கு தான் கூட்டல் கழித்தல் தெரியும்? எவங்களுக்கு தான்? எல்லாரும் கால்குலேட்டர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் தட்டுனா அதுவே சொல்ல போதே, ஒரு ஒன்னாம் வாய்ப்பாடு, பன்னெண்டாம் வாய்ப்பாடு, 25 மேல சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜரே மேனேஜரே பாப்பாரு, இதெல்லாம் எவையா கேட்டா வந்தார், தேவையில்லை இன்னைக்கு வேற காலம் போயிருச்சு. அப்ப இந்த அடிப்படை அறிவை மனிதன் வைத்துக் கொண்டு உலகத்தை பார்க்கிற போது எல்லாம் முட்டாமையெல்லாம் தெரியுமா, இவன் மட்டும்தான் அறிவாளியா தெரியுமா? இப்ப இந்த இடத்தை வச்சுதான் பேசுறாங்க. இப்படி ஒரு நினைப்பு வரும்போது அந்த இடத்துல என்ன தலை தூக்குது அப்படின்னு சொன்னா, கிபர் என்கிற ஆணவம் தலை தூக்குகிறது. பெருமை, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஓரளவுக்கு விளங்கிருச்சு, நம்ம எவ்வளவு பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு சொல்லி தலை தூக்கும் போதே அந்த தட்டுறதுக்கு அதான் முடிவு பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன? நான் அதான் தொழுகேன். இது அந்த ஆளுங்களுக்கு பணவீசர வேலை எடுத்து செஞ்சான். என்ன நினைச்சான்? இந்த நபி என்னையா போயா, நாங்க வேதத்தை படிச்சு நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த பெருமை அந்த இடத்திலே தலை தூக்கி வருகிற போது அதான் ஒரே தட்டு சாதாரண உலக பார்க்கலாம், என்ன பெரிய அறிவாளி, ஒரு சின்ன டீ வாங்கி குடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரிய அறிவாளி அவரை போய் பேசுனாங்க, என்னண்ணே எப்படி இருக்கியா, எப்படி ஸ்டைலே மாறுது, வெளியே இருக்கும்போது வரைக்கும் ஒரு பேச்சு. இன்னைக்கு நம்ம இந்தியாக்காரங்களை பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகளும் உங்களுக்கு ரொம்ப முன் உதாரணம், இப்படி பேசும்போது எப்படி பேசுவாங்க, ஆர்டர் அண்ட் கமாண்டிங், இப்படி கொஞ்சம் தள்ளி போவாங்க, வா எடுத்துங்க என்ன வண்டி தள்ளி விடுவாங்க. இவங்களுடைய தேவை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் வார்த்தை இறங்கும் போது ஆள் இறங்கிருந்தோம், அப்படியே கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா.
was downloaded from TamilIslamicMedia.com.